இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆவி ஆத்மாவின் ஆகாரம். ஆவி ஆத்மாவுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கிறத வச்சு நாம் இன்றைக்கு சிந்திப்போம். நம்ம சரீரத்துக்கு எப்படி ஆகாரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆவி ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகுது, சரீரம் சோர்ந்து போகுது, தண்ணி குடிக்கணும் போல தோணுது, எதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா தெரியுது, வளரவே மாட்டேங்கிறானே, சத்துள்ள ஆகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரீரத்தில் பார்த்து இவன் பாலே குடிக்கிறான் நிறையா, பால் குடித்தா பத்தாது, கொஞ்சம் கட்டியான சாப்பாடு கொடுக்கணும், காய் கொடுக்கணும், கேரட் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு சரீரத்தை பார்த்து 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 நம்ம வளர்த்துறோம். அதே மாதிரி ஆவி ஆத்மா வளர்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா அது நல்லா ஆரோக்கியமாக வளரும். சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி எழுத்தின்படி சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கும்போது நோஞ்சானாக இருக்கிறானோ, அல்லது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறானோ, அல்லது பேச முடியாமல் இருக்கிறானோ, நல்லா நீண்ட தூரம் நடக்க முடியாமல் இருக்கிறானோ, நல்ல முகமலர்ச்சி இல்லாமல் இருக்கிறானோ, அதே மாதிரி எப்படி வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னமோ ஏதோ அப்படின்ட்டு ரொம்ப அசதியாக செய்கிறானோ, அந்த மாதிரி ஆவி ஆத்மாவுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தால் பேசுகிறதுல தடுமாற்றம் வரும், மற்றவங்க கூட பழகிறதுல தடுமாற்றம் வரும். இப்படி அறிவில் ரொம்ப மக்கா இருப்பாங்க. இப்படி ஆவி ஆத்மாவில் வந்து சாப்பாடு குறைஞ்சி போகும்போது அதுடைய நிலைமைகளை நம்ம நாளடைவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆவி ஆத்மா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதுக்கு சாப்பாடு பாலெல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்தியாச்சு, கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு அது இதெல்லாம் கொடுத்து முட்டையெல்லாம் கொடுத்து நல்லா வளர்த்தியாச்சு. இப்போ ஆவி ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லலாம், அப்புறம் சொல்லுங்கள் பாப்பா. ஆ சொல்லலாம், நம்ம வீட்டில் எதை எவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியும், டெய்லி உட்காந்து இதை கேட்குறான் அதை கேட்குறான் அவன் கேட்டு உட்காந்துருப்பானா, இருக்க மாட்டான். என்ன பண்ணலான்னா ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவி ஆத்மாவுடைய சாப்பாடு அங்கே கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஆள் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, 30 பேர் 40 பேர் 50 பேர் உட்காந்து அந்த ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்போ ஆவிக்குரிய சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அப்போ அவன் ஜீரணம் பண்ணியிருக்கானா ஜீரணம் பண்ணலையா அப்படிங்கிறது தெரியும். நம்ம யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோன்னா, அவங்க பேசுகிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது அவங்க சொன்னதை நம்ம ஜீரணிக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து ஞானார்த்தமாக சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு என்னால் அந்த பேச்சை வந்து ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா சாப்பிட்ருக்காங்களா, ஆவி ஆத்மா நல்லா சாப்பிடுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி படிக்கிறாங்க, எப்படி எழுதுகிறாங்க, கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆவி ஆத்மா எந்த அளவுக்கு வேகமாக சாப்பிடுது, சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணுது, ஜீரணம் பண்ணாமல் அப்படியே வெளியில் கக்கிடுதா அப்படிங்கிறத டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் 3 மாதம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்றை டெஸ்ட்டு வைப்பாங்க, எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்குது, எந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணியிருக்குது, எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறான் அப்படிங்கிறத டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வைக்கிறதுல தெரிஞ்சிடும் இவங்க இவ்வளோ சாப்பிட்றாங்க, இவ்வளோ ஜீரணம் பண்ணுறாங்க, இவ்வளோ சாப்பிடாமல் வெளியில் தள்ளிடுறாங்க அப்படின்னா நம்முடைய அறிவுக்கு போகலன்னா நம்ம வெளியில் தள்ளிடுறதுதான் அர்த்தம். எப்படி நம்ம சாப்பிடும்போது நிறைய சாப்பாடு வேண்டான்னு வெளியில் நம்ம கொட்டிடுறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அறிவை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதை இப்போ வெளியில் தள்ளிட்டோம்னா நம்ம வாந்தி பண்ணுறான்னு அர்த்தம், அல்லது வேண்டான்னு ஒதுக்கிறான்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆவி ஆத்மா சாப்பிட்ருக்குது. இப்போ 100க்கு 20 மார்க் வாங்கியிருந்தால் 20 மார்க் அளவுக்கு சாப்பிட்ருக்குறாங்க, 80 மார்க் அளவுக்கு அந்த ஆவி ஆத்மாவுடைய ஆகாரத்தை வெளியே தள்ளிட்டாங்க அல்லது புரியலை. அப்படி வந்து வேதத்துலேயும் ஆவி ஆத்மாவுடைய சாப்பாடு ஆண்டவர் வச்சுருக்காரு. இப்படி உலக பிரகாரமாக ஸ்கூலில் போய் படித்து மேலே படித்து ஹைஸ்கூல் முடித்து அப்புறம் காலேஜ் முடித்து அப்புறம் பட்டப்படிப்பு முடித்து அப்படி வளர்ந்து 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 அவங்க ஆவி ஆத்மாவுடைய சாப்பாடு கொடுத்து கொடுத்து வளர்ந்து வளர்ந்து நல்ல பெரிய நிலைமைக்கு வரைக்கும் போகிறாங்க, சயின்டிஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. அப்போ அதே மாதிரி வேதத்துலேயும் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க, எந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஆவி ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். ஒன்று பேதுரு 2:3 1 பேதுரு 2:3
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
ஆ போதும் போதும். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னா ஆவி ஆத்மால புதுசா பிறக்கணும். சரீரத்துக்கு வயசு 50, 60, 70 சொல்லியிருக்கு. ஆனால் மறுபடியும் பிறக்கும்போது வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுலேருந்து. அப்போ இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனால் ஆவி ஆத்மா சாப்பிடாமே இருக்கும், செத்த நிலைமையிலேயே இருக்கும். என்றைக்கு ஆவி ஆத்மா உயிரடையுதோ அன்னைக்கு தான் மறுபடியும் பிறந்த வயசு. அப்போ ஒரு மனுஷன் எத்தனை தடவை வேணாலும் மறுபடியும் பிறக்கலாம், எந்த வயசில் வேணாலும் மறுபடியும் பிறக்கலாம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலே எப்பொழுதுமே என்ன பண்ணணும், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கணும். அப்போ திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் அப்படின்னா களங்கமில்லாத ஞானப்பாலுன்னு சொல்லி இருக்கும் பொழுது கலங்கின ஞானப்பாலுன்னு சொல்லி ஒரு பால் இருக்குது. அப்போ களங்கமில்லாத ஞானப்பால் எதுன்னு கேட்டிங்கன்னா அதே வசனத்திலே முன்னாலேயே போட்டிருக்குது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். அப்போ வேத வசனம் தான் களங்கமில்லாத ஞானப்பால். அப்போ கலப்படமான ஞானப்பால்னு என்ன அர்த்தம்? ஆமாம், மனுஷிக்குரிய வார்த்தைகள், உலக பிரகாரமான உதாரணங்கள், இப்படிப்பட்ட சொந்த கதைகள், சோக கதைகளை சொல்லி வேத வசனத்தை புரட்டி புரட்டி வரும்போது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து களங்கின ஞானப்பால். அப்போ இந்த பால் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க பசியாக இருக்குது, நல்லா சாப்பிடும். பசி இல்லாத குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா என்ன ஆகும்? குடிக்காது, துப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டாய் விடும். அதை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். தூங்க போகிற குழந்தைங்க தூக்கம் வருது. ஆவிக்குரிய ஞானப்பால் கொடுத்தோம்னா கொட்டாய் வந்துடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மூளைக்கு போக மாட்டேங்குது, அது வெளியில் எங்கேயோ தள்ளிகிட்டு இருக்குது, எங்கேயோ இருக்குது, ஜீரணம் பண்ண முடியல. ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் ஆன்னு கொட்டாய் விடும். அப்போ கொஞ்சம் நம்ம ஞானார்த்தமாக எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் எழுத்தின்படியாக கொஞ்சம் எளிமையான காரியங்களை பேசினா தானே மற்றவங்களுக்கு புரியும். புரியாதா? அப்போ பிரியாணி கொடுத்துடலாம். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஆரம்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பால் குடித்து வளர்கிற பிள்ளைங்க தான் நம்ம எல்லாருமே. அது திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். கலப்படமான ஞானப்பால் கொடுத்தா என்னாகும்? பால் என்னமோ குடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சரீர வளர்ச்சி இருக்காது, நோஞ்சானா இருக்கும், கை காலெல்லாம் சூம்பி போய் வயிறு மட்டும் பெருத்து நடக்க முடியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். ஆமாம், பல வியாதி இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஏன்னா பால் நிறைய குடிக்குதாச்சா, லூஸ் மோஷன் ஆயிரும். அப்புறம் வந்து சரீரம் வளர்ச்சி இருக்காது, வயிறு மட்டும் பெருத்து இருக்கும். அப்போ எழுத்தின்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஆவிக்கிரி நிலைமையில கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய நிலைமையில் களங்கம் இல்லாத ஞானப்பால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த ஊழியக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கு அவங்களுக்கு, எழுத்தின்படி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வயிறு மட்டும் பெருசுப்படுத்தி வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட ஆவிக்குரிய ஆகாரம் இருக்காது. ஆமாம், அப்படியாக களங்கமில்லாத ஞானப்பால்னு இருக்கு. களங்கமில்லாத ஞானப்பால் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல கட்டியான ஆகாரம், நல்ல கறி அல்லது மீன் அல்லது நல்ல கிழங்கு வகைகள், நல்ல கடினமான ஆகாரம், அதை கடித்து தான் சாப்பிட முடியும். பாலுனா உறிஞ்சி குடிச்சிடலாம். அப்போ ரெண்டு வகையான சாப்பாடு இருக்குது, ஒன்று பால் உறிஞ்சி குடிக்கிறது, இன்னொன்று கட்டியான ஆகாரம் கடித்து மென்று நல்லா சாப்பிட்றது. அப்போ நாம் எந்த வகையான ஆகாரம் நம்மளுக்கு விருப்பமாக இருக்குதோ அந்த வகையான ஆகாரம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எல்லோரும் முதல்ல புதிதாக பிறந்த குழந்தைகள் எல்லாருமே இந்த களங்கம் இல்லாத யானைப்பால் கண்டிப்பாக குடித்தாகணும். அப்போ குடித்தாதான் அந்த பலமான ஆகாரம் சாப்பிட்றதுக்கு உண்டான ஜீரண சக்தி கிடைக்கும். அப்போ அது வந்து வளர்கிறதுக்கு உண்டான ஒரு முன் அனுபவமாக இருக்கும். இப்போ பால் குடிக்காமல் நேரடியாக வந்து கட்டியான ஆகாரம் கொடுத்தோம்னா அது வயிறு ஏற்றுக்காது. எப்படி மாம்சத்தின்படி எழுத்தின்படி வந்து பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்காமல் கெட்டியான ஆகாரத்தை கொடுத்தோம்னா என்னாகும், அது ஜீரணம் பண்ண முடியாது, அது வாந்தி எடுத்துடும் அல்லது மூச்சு திணறல் வந்துடும். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலையும் புதுசாக பிறந்தவங்களுக்கு களங்கம் இல்லாத ஞானப்பால் முதல்ல கொடுக்கணும். அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் கொடுக்காம நேரடியாக கெட்டியான ஆகாரம் அல்லது நேரடியான ஞானார்த்தமுள்ள வசனங்களை பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா வாந்தி எடுத்துடுவாங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. அழகு மாட்டாங்க, தூங்கிடுவாங்க, கொட்டாய் போட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா இது யாருக்கும் பேசுறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் படித்து புரியறதுக்கு காலேஜ் படிச்சிருந்தான் தான் புரியும், இதெல்லாம் பைபிள் ஸ்கூல் படிச்சிருந்தால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இது நம்மளுக்கு இல்லை வேறு யாருக்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினச்சிக்குவாங்க. இப்படியாக நான் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல் எப்பொழுதுமே களங்கமில்லாத ஞானப்பாளன் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். சோத்திரம். 2 கொரிந்தியர் 2:17 2 கொரிந்தியர் 2:17
அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சங்கையில் பேசுகிறோம்.
ஆ, போதும். அப்ப நிறைய பேர் வந்து தேவ வசனத்தை கலப்படம் பண்றாங்க அப்படிங்கிறது வசனத்தில் இருக்குது. அப்போ அப்போஸ்தலனாய் பவுல் இங்கே சொல்லும்போது அநேகரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் உண்மையாகவும் நீதியாகவும் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ கலப்படம் பண்ணாவே அந்த மனுஷன் தேவ சந்நிதியில் பேசலைன்னு அர்த்தம். முடியாது, அவன் அவனுடைய சந்நிதியில் தான் பேசிக்கணும், முடியும். அப்போ தேவ சந்நிதியில் பேசும்போது தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் இல்லாமல் சுத்தமாக பேச வேண்டும். அப்போ சுத்தமாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற இடம் தான் தேவனுடைய சன்னதி. கலப்படமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அவங்க யாருடைய சன்னதியில் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சன்னதியில் பேசுகிறாங்க அல்லது அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறவங்களுடைய சன்னதியில் பேசுகிறாங்க. 2 கொரிந்தியர் 4:2 2 கொரிந்தியர் 4:2
தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம்.
போதும். இங்கே வேத வசனத்தை புரட்டாமல் புரட்டுறதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றதுக்கு இங்கே ஒரு வசனம் எடுப்பாங்க, அங்கே ஒரு வசனத்தை எடுப்பாங்க. வசனத்தை எடுத்து ரெண்டையும் கூட்டி கலந்து இது இப்படித்தான் இந்த வசனத்துடைய வியாக்கியானம் அப்படின்னு அது வேத வசனத்தை புரட்டுவது. இப்போ புரட்டுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள், சரியான ஒரு யாருக்காவது உதாரணம் சொல்ல முடியுமா வேத வசனத்தை எப்படி புரட்டுறது அப்படிங்கிறத யாராவது உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரும் சொல்லலைன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். கலப்படமாக பேசுகிறது எல்லாத்துக்கும் தெரியும், இடையில அவங்க கதையை சொந்த கதையை விட்டுறது.
அப்படி
வராது, நீ சொல்றது ஒரு அர்த்தம் கரெக்ட். ஆனா வேத வசனத்தை புரட்டுவது எப்படி?
தேவன் ஒரு சித்தமான சிந்தையான காரியத்தை வெளிப்படுத்தாம தன்னுடைய மனசுல வெளிப்படுத்த,
அது கரெக்டு, அது எல்லாமே சரிதான். ஆனால் வேத வசனத்தை புரட்டு நிற்போம், வேத வசனத்தை ஒன்று எடுக்கணும், அதையும் ஒரு புரட்டு புரட்டணும். அதை எப்படி மாற்றலாம்? அதான் ஏதாவது வசனத்தை எடுத்து சொல்லணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆ, ஏதோ ஒரு வசனத்தை சோத்திரம் சோத்திரம். எப்படி வேத வசனத்தை புரட்டுறதுன்னா வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுக்கிறது, அதுக்கு வேதத்தில் இருக்கிற அர்த்தத்தை கொடுக்காம இவனாக ஒருத்தர் ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, மனுஷனுடைய சொந்த அர்த்தத்தை கொடுக்கறது.
சார்
இல்லை இப்போ வந்து பரிசுத்தாவி எடுத்துக்கலாமே, பரிசுத்தாவி எடுத்துக்கலாம். பரிசுத்தாவியுடைய வரங்கள் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அந்த 9 வரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அப்புறம் அற்புதங்களானாலும் ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஒழிந்து போம், ஓய்ந்து போம் அப்படின்னு சொல்லி மறைந்து போகணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் அந்த பரிசுத்தாவினுடைய வரங்களே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தாவினுடைய வரங்களில் இந்த மாதிரி 9 வரம் இருக்குது. அந்த 9 வரங்களில் அந்நிய பாசைகள் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம், அப்போ தீர்க்க தரிசனங்களானாலும் ஓய்ந்து போம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இதை எடுத்து பேசும்போது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரட்டுறவங்க பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசாதீங்கன்றாங்க. இதுதான் வேத வசனத்தை போட்டுருக்கு. பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அற்புதங்களானாலும் ஒழிந்து போம், மண்ணி பாசங்களானாலும் ஒழிந்து போம் இப்படின்னு இருக்கு. அப்போ அது வேதத்திலிருந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லையா, வேதத்தில் இருக்கிறதும் அப்படியே சொல்கிறான். பரிசுத்தாவினுடைய வரங்கள் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் காலப்போக்கில் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பரிசுத்தாவினுடைய வரங்கள் காலப்போக்கில் அழிந்து போகும் அப்படிங்கிற கருத்தை நம்ம வெளியில் சொல்லும்போது உடனே ஒரு மனுஷன் என்ன சொல்லுவானா, நீங்கள் வந்து பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசாதீங்கன்றோம். இதுதான் வேதத்தை புரட்டுறது. ஆமாம், இப்படி தான் வந்து மனுஷனுடைய வாயை அடைக்கிறது, இப்படி தான் புரட்டுறது. ஆமாம், அதுக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தான் நீ பேசுகிறீங்க. ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், அற்புதங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், இப்படி ஒழிந்து போகணுங்கிற காரியங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை நாம் கவனித்து ஒழிஞ்சு போகாத காரியங்கள் அல்லது நித்தியமான காரியங்களை நம்முடைய பரிசுத்தாவியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பேசும்போது இதை எதுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யார் எதுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அற்புத அடையாளம் செய்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், அந்நிய பாசைகளை பேசுகிறவன், அவன் என்ன பண்ணுவானா, அவன் வந்து உடனே என்ன சொல்லுவான், பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு. இதுதான் வேதத்தை புரட்டுறது. ஆ, தண்டனை இல்லை, நீ அதனால நீ பரிசுத்தாவியை பற்றியும் அற்புதங்களை பற்றியும் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் நீ பேசாத. அவர் பேசுறாரு, அற்புதம் செய்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்போ அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, வேத வசனத்தை புரட்டுறாரு, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறீங்க. இப்படி தான் ஒவ்வொரு வார்த்தைகளை போட்டு நிறுத்துறது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது உடனே ஒருத்தர் என்ன சொல்லுவானா, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காது. ஆமாம், நாம் ஏதாவது ஒன்று பேசுகிறேன்னு இல்லைங்களா, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காது. ஆமாம், வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதுன்னு சொல்லும்போது, இப்போ ஜட்ஜி வந்து ஏதோ ஒரு தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதன்னா அதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது, நீ போ, நான் 2 வருஷத்துக்கு 4 வருஷம் உள்ள போயிருந்துருவார். அப்போ ஊழியக்காரன் எதுக்கு வச்சிருக்குது, ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படியாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏன் ஊழியக்காரங்களை நியமிச்சிருக்காருனா, ஜனங்கள் நல்ல வழிபடுத்துறதுக்காகவும் ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காகவும் ஊழியக்காரர்களை தேவன் நியமித்திருக்கிறார். அப்போ ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது, நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிற, நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற அப்படின்னு சொன்னால் கதை சரியாக போயிடுமா? அது தப்பவே முடியாது நியாய தீர்ப்புக்கு. இவங்கெல்லாம் இடறி விழுவதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆட்கள். சோத்திரம். அப்படியாக ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிடும்போது அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது வேதத்தில் எழுதியிருக்கிறது என்னங்கிறத பார்த்து அதன்படி நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ மற்றவங்க இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, நாம் என்ன பண்ணலாம், நாம் பிரசங்கம் பண்ணதெல்லாம் கரெக்டாங்கிறத வேதத்தை எடுத்து வாசி பார்க்கணும். அப்போ தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், அப்புறம் தேடி வாசிக்க வேண்டும், ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். இப்படி வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு கலப்படமான ஞானப்பாலை கொடுக்க மாட்டாங்க, வேத வசனத்தை புரட்ட மாட்டாங்க, அப்புறம் வேத வசனத்தை தந்திரமாக வந்து நம்மளுக்கு கலப்படம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாமளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். இப்போ 5ஆம் வகுப்பு போகிறான் ஒரு பையன், ஸ்கூலில் படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணான், 5ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு உண்டான புஸ்தகத்தை அவன் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, பைபிள் ஸ்டடி சர்ச்சில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிளை கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ஓ, எல்லோரும் ஃபோன் வச்சுருக்காங்க, அதுவே பைபிளெல்லாம் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பைபிளை படிச்சிங்கன்னு நான் கேட்டால் யாரும் படிக்கிறது இல்லை. பைபிளை கையில் வச்சுருக்காங்க, ஆனால் படிக்கிறாங்களா? அதுதான் கிடையாது. ஆமாம். அப்போ பைபிள் ஸ்டடி படிக்க வர்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் பைபிள் ஸ்டடி படிக்க வர்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். ரகசியங்களை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சகல ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ரகசியம் தெரிஞ்சிருந்து தன்னுடைய சகோதரத்தில் அன்பு கூறுறதுக்கு உண்டான நற்கரிகள் இல்லைன்னா அது வந்து சுத்தமாக ஒரு இடத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ நற்கரிகள் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுக்கு அன்பு வேண்டும். அன்பு வேணும்னு சொன்னால் நம்ம வேத வசனத்தை வாசித்தாதான் எந்தெந்த வகையில் நற்கரியை செய்ய முடியும், எப்படியெல்லாம் நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியும், எப்படியெல்லாம் பாவம் செய்யாமல் விலகி இருக்க முடியும், நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அந்த பாவத்திலிருந்து எப்படி பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு நாம் எப்படி நம்ம இணக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும், அல்லது நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கூடிய ஐக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தெரியல அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம உலகத்தில் யார்கிட்டயாவது போய் கேட்டால் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேதத்தை படித்தோம்னா வேதத்தில் எல்லா ரகசியங்களும் அடங்கியிருக்குது. ஒரு ரகசியம் மட்டும் இல்லை. எப்படி அன்பாக இருப்பது, குடும்பத்தில் எப்படி சமாதானமாக இருப்பது, வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க கூட எப்படி சமாதானமாக இருப்பது, அப்புறம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், அப்போ பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரு கூட எப்படி இணக்கமாக இருக்கிறது, அப்படி எல்லா காரியத்தை பற்றியும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. படிக்க தெரியாதவங்களுக்கு மனசாட்சி சொல்கிறதுக்கு கீழ்ப்படிடும். படிக்க தெரியாதவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இருக்கிறது மனசாட்சி என்ன சொல்லுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்படி இன்றைக்கி படிக்க தெரியாதவங்களாம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் கவர்மெண்ட் படிக்க வைக்கிது கட்டாய கல்வியில். அப்போ உலக பிரகாரமான காரியமெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? உலக பிரகாரமான காரியங்கள்லாம் படிக்காதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? ஆ, அதே மாதிரி தான் இது, அந்த மாதிரி தான் இது. சோத்ரா சோத்ரா. ஒன்று குருதியர் மூணாம் அதிகாரம் 1-2-3 வாதத்தில் வாசிப்போம். ஒன்று குருதியர் மூணாம் அதிகாரம் 1-2-3.
சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களாகையால் உங்களுக்கு போதனப்படாமல் மாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
போதும். அப்போ இப்போ ஒருத்த ஆவிக்குரிய நிலைமையில பாலே குடிச்சிட்டு இருக்கான்னு வைங்கள, அவனுக்குள்ள என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பொறாம வரும், வாக்குவாதம் வரும், பேதங்கள் வரும். பேதங்கள்னு என்ன அர்த்தம்? மார்க்க பேதங்கள் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய உட்பிரிவுகள். நான் இந்த சபையை சேர்ந்தவன், அவங்க அந்த சபையை சேர்ந்தவங்க, இவங்க இந்த சபையை சேர்ந்தவங்க விக்கிரக ஆராதனையை கும்பிட்றாங்க, நாங்கள் அப்படி இல்லை, அவங்க வந்து இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி தேவனுக்குடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்காங்க அப்படின்னு மற்ற சபையில் குற்றம் சாட்டுவது, அல்லது மற்ற சபைகளை விட நாங்கள் எப்படி விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கிறான். காரணம் என்னென்னா, பால் குடிக்கிறான், ஆவிக்குரிய நிலைமையில் பால் குடிக்கிறான், அதனால தான் மற்ற சபையில் குற்றம் சொல்லிட்டு இருக்கான். அது கலங்கின பால், அதனால தான் இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இவ்வளோ பிரிவினை வர்றது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலப்படமான பாலில் ஏதாவது ஒரு கலர் போட்டு கொடுத்துறது, ஒரு இடத்துல பச்சை கலரு, ஒரு இடத்துல சிகப்பு கலரு, ஒரு இடத்துல மஞ்சள் கலரு, கலப்படம் பண்ணுறதும் பண்ணுறான், இதில் சாயத்தையும் போட்டு கலந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயத்தையும் கலந்து விட்டுறாங்க. சில சபைகளை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையும் போடுறாங்க, சில சபைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காவி கலரில் இருக்கிற வெள்ளையை கலந்து போடுறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு சபை மாறுது. இல்லை, அது கருப்பு போடுறது, அது முஸ்லீமுக்கு அதெல்லாம் போடுறது. ஒரு குரூப் இருக்குது, ஆ பார்த்தீங்களா, இது நம்மளுக்கே தெரியாது, இப்போ தான் தெரியுது எனக்கு. அப்படி கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பாலில் கலப்படம் பண்ணி அந்த கலப்படத்தில் ஒரு சாயத்தையும் கலப்படம் பண்ணிடுறாங்க. ஆமாம், அப்படி தான் இன்னைக்கு உலகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஓ அப்படியா, அவன் லாஸ்ட் இயர் சயின்ஸா இல்லை மார்மன் குரூப்பா தெரில, என்ன குரூப்னு தெரில. ஓஹோ, அது என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். சாத்தான் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, சின்ன மலையில் இருக்குது. சாத்தான் சர்ச்சு தானா, அப்போ தெரியும். கரெக்டு, சாத்தான் சர்ச்சு, சாத்தான் சர்ச்சு இது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய உண்மையான பேர் வந்து மார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கருப்பும் கருப்பும் போட்டுக்குவாங்க. ராத்திரியில் தான் ஆராதனை நடக்கும், பழனியும் பண்ணுவாங்க, நான் ராத்திரியில் தான் ஆராதனை நடக்கும் முக்காவாசி அவங்க இதில் சோத்திரம். அது எப்படியோ உலகத்தில் பல விதமான சபைகள் உருவாகிட்டு இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு சாயத்தில் இன்றைக்கி வழிபட்டுருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பால் குடிக்கிறாங்க நிலைமையில் இருக்கிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் கலங்கின பால் குடிக்கிறாங்கன்னா அவங்க கலக்கம் இல்லாத ஞான பால் குடிக்கிறாங்க. ஆனால் பலமான ஆகாரத்துக்கு வரணும், அப்போ தான் இந்த கலர் மாறும், அப்புறம் இந்த பொறாமைகள் மாறும், மார்க்கபேதங்கள் மாறும். இந்த சர்ச்சு தான் நல்ல சர்ச்சு, அந்த சர்ச்சு கெட்ட சர்ச்சு, இவங்க தான் பெரிய நல்ல வெளிப்பாடு தெரிஞ்சிருக்கிறவங்க, இவங்க வெளிப்பாடு இல்லாதவங்க அப்படிங்கிற இந்த போட்டியெல்லாம் மாறணுன்னா இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை குடிச்சிட்டு இருந்துட்டு பலமான ஆகாரத்துக்கு போகணும். அப்போ தான் வந்து எப்படி ஹைஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போதும் தெரியும் யார் நல்லா படிக்கிறவங்க யார் நல்லா படிக்காதவங்க அப்படிங்கிறது. காலேஜுக்கு போகும்போது மற்றவங்கள வந்து யார் வம்பு சண்டைக்கு போகாமல் விலகி விலகி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீ எழுதின தப்பு, நீ தப்பாக மார்க் வாங்கியிருக்கிற, நீ பேசுனது தப்பு, உன்னுடைய நீ வந்து குறைவான மார்க் வாங்கியிருக்கிற, நீ செஞ்சது இது தப்பு அது தப்புன்னு சொல்லி மற்றவங்களை குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். ஆனால் காலேஜுக்கு போயாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குற்றவங்களை யார் மேலேயும் சொல்ல மாட்டாங்க, அவன் அப்படித்தான் அவளை தான் திருத்த முடியாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு விலகி போயிடுவாங்க. காலேஜு வாத்தியார் என்ன பண்ணுவார், காலேஜ் பசங்க குறும் பண்ணும்போது காலேஜ் வாத்தியார் ஒன்றுமே திருத்த மாட்டார். சரி எக்கடை கட்டு போ, படித்தாடினா படிக்காட்டி என்ன போ, நான் பாடம் நடத்தினா நடத்திக்கிட்டு போயிடுவேன் ஆடி போயிடுவார். ஆமாம், ஆசை போயிடுவார். காரணம் என்னென்னா அந்த காலேஜ் பசங்களை விட அதிகமாக படிச்சிருக்காரு, அதனால தான் அந்த காலேஜ் பசங்க பண்ணுற குறும்பை அவர் கண்டுக்கிறது
இல்லை.
ஆ, கண்டிப்பாக அதிகமாக பண்ணியிருப்பார். அப்போது களங்கம் இல்லாத ஞானப்பாலை குடித்து என்றைக்கு கட்டியான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் பல காரியங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து விட முடியும். இல்லாட்டின்னா பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு குறையாகவே தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ எப்படி நம்ம அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவங்க ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறவனை பார்த்தா என்ன, இப்போ தான் படிக்கிறானா, டே நீ நல்லா படுறா, இதெல்லாம் பத்தாதுரா அப்படின்னு அஞ்சாம் கிளாஸ் பையன் ஒன்றாம் கிளாஸுக்கு காரணம் சொல்லி கொடுப்பான். இந்த அஞ்சாம் கிளாஸுக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணுவான், டே நீ இது படிக்கிறதெல்லாம் பத்தாது, இது இப்படி படிக்கணும், இதை எப்படி படிக்கணும், நீ வந்து ஃபெயில் ஆயிடுவ, அதனால் நல்லா தூக்கமெல்லாம் முழிச்சிருந்து நல்லா இருந்து படிச்சுனா தான் நீ பாஸ் ஆக முடியும் அவன் அட்வைஸ் பண்ணுவான். ஆனால் காலேஜ் படித்தவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்களா, நீ படித்தா படி படிக்காடி போ எனக்கான அதை பற்றி அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆமாம், அப்படின்னு சொல்லி நீ எல்லாம் இந்த லோ கிளாஸில் இருக்கிறவன், நான் வந்து ஹை கிளாஸில் இருக்கிறவன், என்னை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டால் தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன், இல்லாட்டினா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு மற்றவங்களுடைய குறைகளை அல்லது பாடங்களில் வர்ற குறைகளை தவறுகளை கண்டும் காணாமல் அவன் பாட்டுக்கு விலகி போயிட்டே இருப்பான். அதுதான் சமுதாயத்தில் நல்ல பழக்கம். அப்போ காரணம் என்னன்னா பால் குடிக்கிற நிலைமையிலிருந்து முன்னேறி நல்ல சத்தான ஆகாரம் அல்லது நல்ல கடினமான ஆகாரம் உயர்ந்த அறிவு அல்லது உன்னதமான அறிவை தெரிய வரும்பொழுது இந்த குறைந்த அறிவில் அவங்கள பார்த்துட்டு விலகி விலகி போகிறாங்க. இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தை போல யோசித்தேன், பெரிய புருஷனான போதும் குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். அப்போது ஹைஸ்கூல் படிக்கும்போது ஹைஸ்கூல் நிலைமையில தான் நம்ம யோசனை பண்ண முடியும். இப்போ காலேஜ் படிக்கும்போது அப்போது ஹைஸ்கூலுக்கு உண்டான நிலைமைகளை மறந்துட்டு அந்த காலேஜுக்கு படிக்கிறதுக்கு உண்டான உயர்ந்த நிலைமைகளை தான் நம்ம சிந்திக்க முடியும். இப்போ அதே மாதிரி பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கும்போது அந்த பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்போ பால் குடிக்கிறத விட்டுட்டு பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேறும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஏற்றவில்லை நாம் மறந்து விடுவோம். அதனால் கண்டிப்பாக பால் குடிச்சிருக்கணும். பால் குடித்ததுக்கு அப்புறம்தான் நாம் கட்டியான ஆகாரம் சாப்பிட்றதுக்கு போக முடியும். எபிரேயர் 5:12-14 வரை. ஆ போதும். அப்போ இங்கே பாலும் சொல்லி இருக்குது, பலமான ஆகாரம் சொல்லி இருக்குது. இந்த பாலும் சொல்லி வாசிக்கும் போது நம்ம தெளிவாக வாசிடுறோம். இந்த பலமான ஆகாரத்தை வாசிக்கும் போது வாயிலே வார்த்தை வரமாட்டேங்குது. ஆ அந்த பலமான ஆகாரத்தை வாசிக்கிறதுக்கு வார்த்தைகள் வரும்போது நம்ம தடுமாறுறோம்.
ஆ
ஞானேந்திரியங்களை பரவாயில்ல. அப்போ சோத்திரம். இப்போ வந்து கலகம் இல்லாத ஞானப்பால் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். கலகம் இல்லாத ஞானப்பால்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள் தான் கலகம் இல்லாத ஞானப்பால். அப்போ பலமான ஆகாரம்னா இது இந்த வசனத்திலே இருக்குது. இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்குது பலமான ஆகாரம்னா என்னங்கிறது. நீதியின் வசனம் பாருங்க, பலமான ஆகாரம் சொன்னா ஒரு ஆள் ஓடி போயிட்டாங்க. நீதியின் வசனம் சொல்றதுக்குள்ளயே அதுங்களும் சாத்தான ஒரு வேலையை கொண்டு வந்து, சரி நீதியின் வசனம் நீ கேட்காத போ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டு போயிட்டான். ஆ சோத்திரம். அப்போ இங்க இல்லை, கலங்கம் இல்லாத ஞானப்பாள்னு சொன்னால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள். அப்போ பலமான ஆகாரம்னு சொன்னால் நீதியின் வசனங்கள். அப்போ இன்னைக்கு கலங்கம் இல்லாத ஞானப்பாள்னு சொல்லி சொல்லும்போது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாள்னாவே என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் கலப்படத்தில் இருக்கிறாங்கள்ல, கலப்படத்தில் இருக்கும்போது எப்படி கலங்கம் இல்லாத ஞானப்பாளை தெரியும்? கலங்கம் இல்லாத ஞானப்பால் வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள். அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவங்களுடைய மூலோபதேசம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சபையினுடைய மூலோபதேசம் தான். ஒருத்தன் இந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக மாறுவது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான். சிபிஎம்மில் போய் கேட்குறான்னு வைங்களா, நான் இந்துவாக இருக்கிறேன் எப்படி கிறிஸ்தவனாக மாறுறது? அதுக்கு என்ன ஒரு கவலையும் இல்லை, நீ பிரச்சனையே இல்லை, ஞானஸ்தானம் எடுத்துட்டுனா போதும், முடிஞ்சு போச்சு கதை, கிறிஸ்தவனாயிராச்சு. எடுத்தோன்னே தண்ணியில் முக்க வேண்டியது தான். இப்போ தண்ணியில் முங்கணுன்னா உடனே பேசு 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 பேசுன்றவாங்க, அவ்வளோதான். அன்னிவாசம் ரெண்டாவது படி வந்தாச்சு. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படலையா என்ன ஏது ஒன்றும் கேட்கறதில்ல, நீ வாரம் கூட்டத்துக்கு வா, ராபோஜனோடு முடிஞ்சு போச்சு கதை. இப்படி வந்து கிறிஸ்தவனுடைய மூலோபதேசங்களை இன்னைக்கு சொல்லி கொடுக்காம கிறிஸ்தவ சபைகள் எல்லாமே சபைக்குன்னு தனியாக ஒரு உபதேசத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு சபைக்கும் அது மாறுபடும். பேரியாக மாறி மாறி பிரிஞ்சிருக்குதுன்னா எங்களுடைய மூலோபதேசம் மற்ற சபைகள்லேருந்து வித்தியாசமாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி அடிப்படை மூலோபதேசத்தை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு பேர் வச்சிட்ருக்குது. அதனால தான் சபை பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபைக்கெல்லாம் மூலோபதேசங்களை வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கி யாரோ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த சபையெல்லாம் ஏன் அப்படி தனித்தனியாக வேறு அட்ரஸில் வேறு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குங்க? யாருன்னா விவேகா அன்னைக்கு அன்னைக்கு நல்ல ஞானமுள்ள ஒரு கேள்வியை கேட்டேன், ஏன் இன்னைக்கு சபையெல்லாம் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது அப்படின்னா, சபையெல்லாம் மூலோபதேசங்களை உருவாக்கி வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய மூலோபதேசம் ஏதாவது சபையில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. கிறிஸ்துவனுடைய மூலோபதேசம் என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி சபையில் அதை வைக்கிறது? அப்படியாக கிறிஸ்துவனுடைய மூலோபதேசம் இல்லாமல் கலப்படமான ஞானப்பாளாகிய சபையின் மூலோபதேசங்களை இன்னைக்கு எல்லா சபையிலும் வைத்து சபைகளுக்குள்ள மார்க்க பேதங்களும் பிரிவினைகளும் பொறாமைகளும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களை திருடுகிற காரியங்களும் இப்படிப்பட்ட பிரிவினையான காரியங்கள் இருந்து இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தை நாளுக்கு நாள் பிரிஞ்சு பண்ணிகிட்டே இருந்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவ மதம் சிதறடிக்கப்பட்டே கொண்டு இருக்கிறது. எபிரேயர் 6:1-2 வார்த்தைகளை வாசிப்போம். எபிரேயர் 6:1-2.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
போதும் போதும். அப்போ மறுபடியும் அஸ்திபாரத்தை போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்படின்னா பூர்ணராகிறது எதுலன்னு கேட்டீங்கன்னா, இங்கே கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தில் 6 படிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. 6 பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. அந்த 6 பாயிண்ட் வந்து 7வது பாயிண்ட் வரும்போது அதில் மனுஷன் பூர்ணராகிறான். 7வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தில் 6 பாயிண்ட் வந்து களங்கம் இல்லாத ஞானப்பால், 7வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பலமான ஆகாரம். எபிரேயர் 5:12-13 வாசித்தோமே நாம, களங்கமில்லாத ஞானப்பாலுக்கும் அந்த பலமான ஆகாரத்துக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னு. பலமான ஆகாரம்னு சொன்னால் நீதியின் வசனங்கள். அப்போ ஒரு மனுஷன் நீதியின் வசனத்துக்கு வந்துட்டானா அவன் பூர்ணராயிடுறான். அப்போ கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, செத்தக்கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். அப்படின்னா முதலாவது மனம் திரும்புது. செத்தக்கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்கும் கிரிகளை இருந்து மனம் திரும்புதல், அதுதான் வந்து மனம் திரும்புதல்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் ஆவதற்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இன்றைக்கி சபையினுடைய உபதேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மனம் திரும்புதெல்லாம் அப்புறம் முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டாவே எல்லாமே சரியாக போச்சு, பழைய மனுஷன் செத்துட்டான், புது மனுஷன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சபையினுடைய உபதேசம் தலைகீழாக இருக்கிறது. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்படின்னா தேவனுடைய அறிவுனா என்ன, தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறது, தன்னுடைய விசுவாசத்தை மாற்றி போட்டு அல்லது மனுஷனுடைய விசுவாசத்தை எடுத்து போட்டு தேவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது ஞானஸ்தானம். அப்போ சபையினுடைய உபதேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, மூணாவது இருக்கிறத முதல்ல செஞ்சிடறாங்க, முதல்ல இருக்கிறத ரெண்டு பகுதியை காணும். அப்புறம் எப்படி சபை வளரும்? அஸ்திபாரமே சரியில்லைன்னா எப்படி சபை வளரும்? கிறிஸ்துவ சமுதாயம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அஸ்திபாரம் சரியில்லை, களங்கம் இல்லாத ஞானப்பால் இங்கே சரியில்லை, எல்லாம் கலப்படமான ஞானப்பாலாக இருந்துகிட்ருக்குது. இப்படி கலப்படம் பண்ணி கிறிஸ்துவ மதம் நாளுக்கு நாள் சிதறடிக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஒழிய ஒரு ஒற்றுமையாக இருந்து வளர்வதற்கான வழியை இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆளுக்காலும் மாற்றி குத்தம் சொல்லிட்டு தான் இருக்காங்க இவங்க. நாங்கள் அவங்களோட வித்தியாசமான ஆட்கள், நாங்கள் இவங்களோட வித்தியாசமான ஆட்கள், அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, நாங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு சபை மாற்றி சொல்லிகிட்ருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கலப்படமான உபதேசம், எல்லாம் கலப்படமான ஞானப்பால். இப்படியாக இருந்து இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தில் மூணாவது வர்றத சபை வந்து முதலாவது செய்யுது. அப்போ மனம் திரும்புதலும் இல்லை, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமும் சபையில் கிடையாது. அப்புறம் நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவரின் உயிர்த்தெழுதல். அப்படின்னா மரணத்துக்கு பின்பாக அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி உண்டான தேவ அறிவை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். கைகளை வைக்குதல் ஞானஸ்தானம். அதுக்கு அடுத்தது கைகளை வைக்குதல். கைகளை வைக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழிய அழைப்பு. என்னென்ன மாதிரி ஊழிய அழைப்புகள் ஆண்டவர் வச்சுருக்காரு, அந்தந்த ஊழியத்தில் யார் யார் எப்படி எப்படி நினைச்சிருக்கணும், அதற்குண்டான சட்டத்திட்ட பிரமாணங்கள், அதுதான் கைகளை வைக்குதல். அப்புறம் மருத்துவரின் உயிர்த்தெழுதல், மரணத்துக்கு முன்பாக மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேதவசனத்திலேருந்து நாம் தெளிவாக பார்க்கறது. அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு அப்படின்னா எப்படி எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவாங்க, தூதர்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க, மனுஷர்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவாங்க, நியாய தீர்ப்பு உண்டான பிரமாணம் எப்படி, அது என்ன காலம் என்ன ஏதுங்கிறது தெளிவாக பேசுறது. இப்படியாக ஆறு பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதியின் வசனம். இப்படியாக கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களில் இந்த மாதிரி ஏழு வகையான காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி இதை விட்டு போட்டு மனுஷனால் போடப்பட்ட கற்பனைகளை போயிட்டு இப்படி மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சபையினுடைய வளர்ச்சி வருது. நாளுக்கு நாள் சபை பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போயிட்டுருக்குது. நீதி வசனம் எடுக்கிறது அதான் இந்த வசனத்தை எப்ரேயர் 5:12-13 பாருங்கள். நீதி வசனம் அது வாசிங்க.
காலத்தை பார்த்தால் போதகனாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாகுங்கள். ஆளுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்றதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும்
கண்டுபிடிக்கிறோம். ரோமர் 10 3-9 வரைக்கும் வாசிப்போம்.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே.
போதும். அப்ப நீதியின் வார்த்தைய நீதியின் வசனத்தை தெரியறதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் நீதியின் வசனத்தை தெரியறதுக்கு ஒன்னா பாதாளத்துக்கு இறங்கி போகணும் அப்படிங்கிறான். அப்படின்னா ரொம்ப ஆழமாக படிக்கணுங்கிறான். இன்னொன்று வானத்துக்கு ஏறி போகணும் அப்படிங்கிறான். வானத்துக்கு ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா அது விஞ்ஞானி மாதிரி அதையும் நம்ம படித்தாதான் நம்மளுக்கு இந்த நீதியின் வசனம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நீதியின் வசனம் எங்கே இருக்குதுன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. எங்க இருக்குது நீதியின் வசனம்?
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது.
எப்படி வாயிலும் இருதயத்தில் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இல்ல, வாயிலும் வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாய் இருக்கிறது. நீதியின் வசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாய் இருக்கிறது. எப்படி அது அறிவு எப்படி வரும்? அதான் கண்டுபிடிக்கிறப்போ சிந்திக்கிறது. வாய்க்கும் இருதயத்துக்கு சமீபமா இருக்குதுன்னா இருதயத்துல சிந்திக்கும் போது வாயில வந்துடும் வார்த்தை. கரெக்ட். அப்ப நீதியின் வசனங்கிறது பைபிள் எங்கேயுமே நேரடியா எழுதல. நீதியின் வசனங்கிறது பைபிள் எங்கேயுமே நேரடியா எழுதல. நீதியின் வசனங்கிறது அவங்கவுங்க சிந்திச்சு தியானிச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்தவங்களுக்கு வேண்டி நான் பரிச்சை எழுத முடியாது. அவங்க தான் சாப்பிடணும். ஆவிக்குரிய ஆகாரம் எனக்கு வேணுமா, நான் தான் நன்மை தீமைகளை பகுத்தறியணும். அப்போ நன்மை தீமைகளை நம்முடைய இருதயத்தில் பகுத்தறியும் பொழுது தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வாயின் வழியாக வெளிப்படுகிறது. அதான் நீதியின் வசனம். ரோமர் 10:1 2 வாசிப்போம்.
சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தில் இருக்கும், நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமாய் இருக்கிறது.
ஆ, போது போது, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு சகோதரரே, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அதான் இன்னைக்கு செய்ய வேண்டியது. வேத புரட்டு பொட்ட முடியாது. இதையா அப்படி பார்த்தா நிறைய வைக்க வேண்டியது வரும். அப்புறம் என்ன, 2 வாசிப்போம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை கொடுத்து சாட்சி சொல்லுகிறேன் அப்படின்னு. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தேவனை பற்றி உண்டான வைராக்கியம் இருக்குது. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, எல்லா கலப்படமான ஞானப்பாளில் இருக்கிற வைராக்கியம்
தான்.
சபையினுடைய மூலோபதேசம். ஆமாம், நிறைய பேர் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டவங்க, எப்பா இது ரொம்ப நாள் மெல்ல முடியல, நிறைய பேர் ஓடினவங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் சபைக்கு வந்தவங்க இருக்காங்க. என்ன பண்ணாலும் ஜீரணம் பண்ண முடியாத, வாய்க்குள்ள போயிடும். ஜீரணம் பண்ணா தானே, இருதயத்தில் ஜீரணம் பண்ணா தானே அடுத்தது நாம நல்லா சாப்பிட முடியும். இப்படியாக இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏன் இவ்வளவு பிரிவு இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேவ அறிவு இல்லை அவங்களுக்குள்ள. அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
ஆ,
இதுதான் பிரச்சனையா. தேவ நீதி, தேவனுடைய பிரமாணம் என்ன அப்படிங்கிறத கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த விரும்புகிறார்கள். தங்களுடைய சுயமான கற்பனைகளை, தங்களுடைய சுயமான மூலோபதேசங்களை, சபையினுடைய மூலோபதேசங்களை, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகளை முன்வைக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குது, ஆனால் பக்திக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்போது தேவ நீதி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த முயற்சி செய்கிறார்கள். இப்போ தேவ நீதியில் தான் தேவ நீதியின் வசனமே இருக்குது. அப்போ தேவ நீதியின் வசனத்தை தெரியறதுக்கு எங்கே பண்ணலாம்? பாதாளத்துக்கு இறங்கினாலும் முடியாது, பரலோகத்துக்கு ஏறினாலும் முடியாது. அந்த தேவ நீதியின் வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் வாய்க்கும் சமீபமாக இருக்கிறது. இருதயத்தில் சிந்தனை பண்ணோம்னா வாயில் நாம் அறிக்கை பண்ணலாம். 9 ரோமர் 10:9-10 வாசிப்போம். போதும். அப்போ இன்னைக்கு வாயினாலதான் இன்னைக்கு அறிக்கை பண்றாங்களே ஒழிய இருதயத்தில் விசுவாசிக்கிறாங்கன்னா கிடையாது. தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருந்து இருதயத்துக்கு தூரமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கணும், வாய்க்கும் சமீபமாக இருக்கணும். நாம் வேதத்தில் பல இடங்களை வாசிக்க முடியும், அவர்கள் தங்களுடைய வாய்க்கு மாத்திரம் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கிறது, இருதயத்துக்கு தூரமாக விலகி இருக்கிறது. அப்போ இருதயத்துக்கு தூரமாக விலகி இருந்து தேவனுடைய வார்த்தை வாயில் மட்டும் இருந்தது, நான் இருதயத்தில் என்ன இருக்கும், வேற ஏதோ ஒரு காரியம் இருக்குது. மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகள் அங்கே இருதயத்தில் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கிற மாதிரியே இருந்தால் தான் அதை சிந்தித்து தியானித்து அது வாயின் வழியாக அந்த வார்த்தைகள் வெளிப்படும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கிறது, ஆனால் இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அது நாம் வாசிப்போம். எரேமியாவா ஏசியா 12 வருகிறது. எரேமியா 12 எரேமியா 12:1-2.
கர்த்தாவே, உம்முடைய நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆயினும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்முடைய நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாய்
இருக்கிறீர். அப்ப இங்க தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமா இருக்கிறது, இருதயத்துக்கு தூரமா இருக்கிறது. அப்ப இருதயத்துக்கு தூரமா இருக்கும்போது இருதயத்துல வேற என்னமோ காரியம் இருக்குது. அது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனைகள். வாயளவுல வெளிப்படையா பேசிக்குவாங்க. இருதயத்துல என்ன இருக்குது? பொருளாசை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அதை தெளிவா சொல்றாரு. வாயினாலே நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்கள், இருதயத்துல அசுத்தங்களினால் நிறைந்திருக்கிறது. பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், பாத்திரத்தினுடைய உள்புறமும் அழுக்காய் இருக்கிறது. வாசிப்போம். போதும். அப்ப இன்னைக்கு இப்படி இருக்கும்போது எப்படி பலமான ஆகாரத்தை சாப்பிட முடியும்? முடியாது. ஆமா, பலமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு வாயும் இருதயம் ரெண்டும் ஒத்து வரணும். ரெண்டும் ஒரே பக்கமா இருக்கணும், ரெண்டும் ஒருமுகப்படணும். இருதயத்துல என்ன சிந்திக்கிறோமோ அதே காரியத்தை வாயில பேசணும். வாயில ஒண்ணு பேசிட்டு இருதயத்துல ஒண்ணு வச்சிருந்தா அங்க நீதியின் வசனத்தை சிந்திக்க முடியாது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் சுயநீதியை நிலைநிறுத்த முயற்சி எடுக்கிறபடியினால் தேவநீதிக்கு தூரமா இருக்கிறார்கள். அப்ப நீதியின் வசனம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் எங்கேயுமே நீதியின் வசனம் எழுதல. நீதியின் வசனம் அவர் அவருடைய இருதயத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நன்மை தீமைகளை பகுத்தறிந்து சிந்தித்து தியானிக்கும் போது நாம் இருதயத்திலே விசுவாசித்தால், இருதயத்திலே விசுவாசித்து சிந்தித்து தியானித்தால் மட்டும்தான் வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேச முடியும். அப்போ சிந்திக்காம தியானிக்காம வாயில் நாம் ஏதாவது வார்த்தையில் பேசிட்டேன்னு வைங்களேன், யாராவது குறுக்கு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு இருக்கிற களங்கம் இல்லாத ஞானப்பாலை விட்டுட்டு கலப்படமான ஞானப்பால் பேசுறவங்க எல்லாருமே வாயளவில் தான் வெளிப்படையாக இருந்துக்கிட்டு அறிக்கை செய்து உதட்டினாலே தேவனை அறிக்கை செய்து கொண்டிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாய் விலகி இருக்கிறார்கள். அதனால் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்தித்து தியானித்து நம்முடைய இருதயத்திலே நம்ம பகுத்தறிஞ்சால் மட்டும்தான் பலமான ஆகாரமாகிய நீதியின் வசனத்தை நாம் சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா பாலை தான் குடிச்சிக்க முடியும். பாலை குடித்தா என்னாகும்? நம்முடைய ஆவி ஆத்மா நல்லா சந்தோஷமாக இருக்காது. என்னமோ சர்ச்சுக்கு போனால், என்னமோ வந்தோம், என்னமோ பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் ரெண்டு வகையான ஆகாரம் இருக்குது. எல்லா ஆவி ஆத்மாவும் இந்த ரெண்டு வகையான ஆகாரத்தில் ஏதாவது ஒன்று தான் நல்லா சாப்பிடும். ஒன்றா பாலை குடிக்கும், இல்லாட்டினா பாலை குடித்து முடிச்சதுக்கப்புறம் பலமான ஆகாரத்தை சாப்பிடும். ஏசியா 28:9. ஏசியா 28:9.
அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும் ஆமே.
அப்போ யாருக்கு உபதேசம் கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கு பலமான ஆதாரம் கிடைக்கும், யாருக்கு நீதியின் வசனம் கிடைக்கும், யாருக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பால் குடிச்சிருக்கணும். பால் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பால் கசக்கணும், அப்படியே பால் மறக்கணும். இன்றைக்கி பால் மறக்காமல் அப்படியே இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. இப்போ குழந்தைகள வந்து அந்த பால் ருசி வந்து அப்படியே இன்றைக்கி அதே சாயம் கலந்து இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ருசிக்கப்பட்டு நிலைமையில் இருந்த அதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. நான் இன்றைக்கி ஏன் இந்தளவுக்கு எளிமையாக பேசுகிறேங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எப்பவும் பேசுகிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக, கீழேருந்து குழந்தை பிறந்த நிலமையிலேருந்து ஆவிக்குரிய நிலமையில் மறுபடியும் பிறந்த நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி முன்னேறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நிறைய பேர் எடுத்தோன்னே பலமான ஆகாரம் கொடுத்தாச்சுன்னா வாந்தி எடுத்துருவாங்க, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஜீரணம் பண்ண முடியாது. அப்போது இது என்னங்கிறது தெரியணுமில்ல, மற்ற சபைகள்னு என்னன்னு தெரியணும், நம்ம என்ன யாருன்னு தெரியணும், நம்ம சபை ஐக்கியன்னு என்னன்னு தெரியணும், நம்முடைய வசன வியாக்கியானங்கள்னு என்னன்னு தெரியணும், நம்ம ஊழியனை என்னன்னு தெரியணும் அப்படின்னு சிறு கூட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய எல்லா காரியங்களையும் தெளிவாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியாக யாருக்கு உபதேசம் கொடுப்பார், யாருக்கு அறிவு போதிப்பார்னா பால் மறந்தவர்களுக்கும். பால் மறந்தவர்களுக்குன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவன் பால் குடிச்சிருக்கணும், அந்த குடிக்கிற பால் அவனுக்கு கசந்து இருக்கணும், அப்போ தான் அந்த பால் வேண்டாம்னு சொல்லி போட்டு பலமான ஆகாரம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுப்பான். பாலே நல்லா இருக்குதுன்னு உட்காந்துருந்தானா அவன் எப்போவுமே சின்ன பையனாக இருக்க
வேண்டியதுதான்.
பிடிக்காதவன் இதுக்கு வர முடியாதே, அவன் கிறிஸ்தவனாக வர முடியாது. பாலே குடிக்காதவங்க கிறிஸ்தவங்களாக மாற முடியாது, அவங்க இந்துக்களாகவே தான் இருந்துக்க முடியும். ஆமாம், இந்துக்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லை, இது கிறிஸ்தவங்களுக்கு வந்து பாலுங்கிறது களங்கமில்லாத ஞானப்பாலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு மேலே போகிறது என்னங்கிறது யாரும் வழிகாட்டலையே, வழிகாட்டினா தான் அதுக்கு போக முடியும். எனக்கு தெரியும், நான் மட்டும் ரகசியமாக வச்சுக்குவேன்னு அதை எப்படி. அப்போது பலமான ஆகாரம் அல்லது நீதியின் வசனம் சாப்பிடுவது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேதத்தில் இருக்கிற வசனங்களை படித்து சிந்தித்து தியானித்து அல்லது நன்மை தீமைகளை பகுத்தறியும் பொழுது நம்மளுக்குள்ளேயே இருதயத்திலிருந்து அந்த ஞானமுள்ள வார்த்தைகள் நம்மளுக்கு பெறப்படும். அப்போ அது வாயினால் நம்ம அறிக்கை பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி கொஞ்சம் சிந்தித்து தியானித்து அதுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம பல வசனங்களை படித்து சிந்திக்கணும். சிந்திக்கும்போது நம்ம வந்து உண்மையான வார்த்தைகள் வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வாசிக்கணும் ஏசாயா 28:9 அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க இன்னொரு தடவை. யாருக்கு அறிவு போதிப்பார், யாருக்கு அறிவு கிடைக்கும், யாருக்கு உபதேசம் கிடைக்கும். சரி, பால் மறந்தவர்களுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது, அதை கண்டுபிடிக்க பார்ப்போம். பால் மறந்தவர்களுக்குன்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு நீதியின் வசனம் மறைஞ்சிருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். பால் மறந்தவர்களுக்கும் இல்லை, அது இல்லை. பால் மறந்தவர்களுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளே இன்னொரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. பால் மறந்தவர்களுக்குன்னா அதுக்கு பின்னால் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. யார் சொல்கிறது? ஆ, இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ அவன் வந்து அறிவுக்கு வர முடியாது, உபதேசத்துக்கு வர முடியாது. ஆ, அதுக்கப்புறம் இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். நீங்கள் ஒன்று இல்லை, அது இல்லை. பிரதர் ஒரு அர்த்தம் சொன்னார், அது கரெக்டு. இன்னும் பால் மறக்காமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு பிரிவுகள். இல்லை, பாலை பற்றியெல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஏன்னா பால் கொடுக்குற ஆ இல்லை, அது இல்லை. அந்த வசனத்துக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, பால் மறந்தவர்களுக்கும் அப்படிங்கிறது பின்னால் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது. பால் மறந்தவர்களுக்குன்னா பால் குடித்து கசந்தவர்களுக்கு, பால் குடித்து வெறுத்து போனவனுக்கு, கரெக்ட். பாருங்கப்பா, அதான் பால் மறக்க, சும்மா பால் மறக்க முடியுமா? மறக்காது. ரொம்ப ருசியாக இருந்ததுன்னா குடிச்சிக்கிட்டே இருப்பான். குழந்தைய பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் பால் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இருக்காங்க. அப்போ பால் மறக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கசப்பு கொஞ்சம் கலந்து விட்டுருவாங்க. அப்போ வந்து பால் கச வெறுத்துரும். அப்புறம் பால் குடிக்கிறதுக்கே பக்கத்தில் போக மாட்டாங்க. அதே மாதிரி ஆவிக்கிரிய நிலைமையிலையும் கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேர் பால் குடிக்கிறத நல்லா ருசியாக இருக்கிறதுனால கரெக்டாக அந்த பால் குடிக்கிற டைம் ஓடிடுறாங்க. பால் அவங்களுக்கு கசக்கணும். பால் எப்படி கசக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு சபையில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், சபையில் ஏதாவது பிரிவினை வந்துடும், பிரிமியம் வந்தாச்சுன்னா உடனே அவங்களுக்கு பால் குடிச்சது கசப்பாயிரும். என்ன இப்படி நம்ம நினச்சி வந்துட்டு இருந்தால் இவங்களுக்குள்ளே இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள சரியில்லையாச்சா, அப்படி இப்படின்னு சபையில் பிரிவினை வந்து பிரிவினை வரும்போது நம்ம வந்து ஒரு புதிய சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தனியாக போவாங்க. அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, இந்த சபை மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், நம்ம உயர்ந்த நிலைமையில் இருக்கணும், அப்போ அந்த பழைய சபையில் இருக்கிறவங்களாம் நம்ம கூட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சபையை ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த பால் குடிக்கிற காரியங்களை விட்டு போட்டு கொஞ்சம் ஞான அர்த்தமுள்ள வசனங்களை, நீதியின் வசனங்களை, கொஞ்சம் உயர்ந்த கருத்துக்களை அல்லது அறிவுபூர்வமான காரியங்களை செய்யும் பொழுது அப்போ அந்த சபைக்கு ஜனங்க கடந்து வருவாங்க. அப்படியாக பால் மறந்தவர்களுக்கும் அப்படின்னா பால் குடிச்சிருக்கணும், குடித்த பால் வந்து கசக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீதியின் வசனம் அவங்க வந்து பேச முடியும். பால் கசக்காமல் இருக்கிறவங்க அப்படியே கிறிஸ்தவ மதத்திலே இருக்க வேண்டியதுதான், வயிறு மட்டும் பெருசாகிக்கும், கை கால் சூம்பி கிடக்கும். ஆவிக்குரிய நிலைமையில பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு நிறைய வாயில் மட்டும் நிறைய பேசுவாங்க, இருதயத்தில் சிந்திக்கிற பழக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நிறைய பார்க்கலாம். சோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். ரோமர் 3:1-2 வார்த்தையில் வாசிப்போம். ரோமர் 3:1-2.
இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே.
போதும். அப்ப நீதியின் வசனத்தை யாருக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்காருன்னா யூதனுக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னா யூதனுக்கு தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கார். அது எழுத்தின்படி யூதன் இல்லை, ஆவிக்குரியபடி யூதனாக இருந்தால் போதும். இப்படி ஆனால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்தச்சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? விருத்தச்சேதனத்தினாலே பிரயோஜனம் என்னன்னா அதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? இல்லை இல்லை, விருத்தச்சேதனத்தினுடைய மேன்மை என்ன, இல்லை பிரயோஜனம் என்ன அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? அதெல்லாம் கரெக்டு. இங்க வந்து விருத்தச்சேதனத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னா என்ன பொருள்? அது பொருள். இங்க பிரயோஜனம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல அது இல்ல, இதுக்குள்ள ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்குது, அதை கண்டுபிடிக்கிறோம். இப்ப விருத்தச்சேதனம் சொன்னா நம்ம நிறைய இது வாசிக்கிறோம், காதுல விருத்தச்சேதனம், வாயில விருத்தச்சேதனம், இருதயத்தில் விருத்தச்சேதனம் அப்படின்னு நிறையாவது நம்ம வாசிக்கிறோம். அப்போ விருத்தச்சேதனா அதனுடைய முழு அர்த்தம் என்ன, அதனுடைய கருப்பொருள்? இப்போ நீதியின் வசனம் இங்கே ஒன்று அடங்கியிருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆமாம், இல்லை 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 இல்லை, மாம்சத்தில் அது வந்து விருத்தச்சேதனத்தினாலே என்ன, அதில் பிரயோஜனம் என்ன? அப்போ விருத்தச்சேதனங்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் தெரிஞ்சாதான் அதில் பிரயோஜனம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லை அது இல்லை அது இல்லை, இதுதான் விருத்தச்சேதனத்தை பற்றி. விருத்தச்சேதனம் வாயில விருத்தச்சேதனம் பண்ணுவது, காதில் விருத்தச்சேதனம் பண்ணுவது, உதட்டிலே விருத்தச்சேதனம் பண்ணுவது, இல்லை அது கரெக்டு, அதெல்லாம் சரிதான். இங்கே வந்து விருத்தச்சேதனத்தினால பிரயோஜனம் என்ன, ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம். பல வார்த்தை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே இல்லை பாப்பா, யார் சொல்றாங்கன்னு பார்ப்பலாம், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அப்படியா? அது இல்லை அது இல்லை அது இல்லை, கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. விருத்தச்சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன சொல்லுங்க பாப்பா? விருத்தச்சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? சரி நானே சொல்லிடுறேன். விருத்தச்சேதனா என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புதல்னாலே பிரயோஜனம் என்ன பாருங்க. விருத்தச்சேதனா என்னன்னா வாயில விருத்தச்சேதனம், காதில் விருத்தச்சேதனம், இருதயத்தில் விருத்தச்சேதனம்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புதலுக்கு உண்டான மூல காரணம். அப்ப விருத்த ஜாதகத்தினால பிரயோஜனம் என்னன்னா, மனம் திரும்புதல்னால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அது எவ்விதத்தில் மிகுதியாயிருக்கிறது? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாம. அப்போ மனம் திரும்புறதுக்குண்டான மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புறதுக்குண்டான மேன்மை என்ன, பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நீதியின் வசனம் பேசணும். அப்போ தான் மனம் திரும்புவதற்குண்டான அர்த்தமே அவங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு தினந்தோறும் மனம் திரும்பிட்டு மனம் திரும்புகிறேன் மனம் திரும்புறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே பாலையே குடிச்சிட்டு உக்காண்டிருந்தா நீதியின் வசனத்துக்கு வர முடியலன்னா அவன் விருத்தச்சேதனம் பண்ணது என்ன பிரயோஜனம் இருக்குது? மனம் திரும்பினால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதில் பிரயோஜனமே இல்லை. நம்ம புறஜாதியும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறான், கிறிஸ்தவங்களும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கான். அவனாவது ஒற்றுமையாக இருக்கிறான், கிறிஸ்தவங்க பிரிஞ்சிருக்காங்க. புறஜாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, ஆனால் கிறிஸ்தவங்களுக்குள்ள தான் இவ்வளோ பிரிவினா. அப்போ மனம் திரும்புவதற்குண்டான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, உண்மையாக மனம் திரும்பினவனுக்கு ஆண்டவர் நீதியின் வசனத்தை தேவன் கட்டளையிட்டிருப்பார், தேவனுடைய வாக்கியங்களை தேவன் ஒப்பு கொடுத்துருப்பார். எப்படி அந்நிய பாசம் வந்து அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குதோ, அதே மாதிரி விசுவாசிக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்க்க தரிசனம். அப்போ இன்றைக்கி எல்லாம் விசுவாசி விசுவாசிங்கிறாங்க, தீர்க்கு தரிசனத்தை பேசிட்டோம்னா பேச மாட்டேங்கிறாங்க. தீர்க்கு தரிசனம் சொன்னால் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த மூன்று காலத்தை பற்றி உண்டான தேவனுடைய வார்த்தைகளை அவங்க தெளிவாக பேசணும். இன்றைக்கி இந்த வார்த்தைகளே பேச முடியல. அப்போ விசுவாசிக்கு வந்து இன்றைக்கி எல்லா விசுவாசியும் அன்னிய பாசம் பேசுகிறது தான் விருப்பம். எல்லா விசுவாசியும் அன்னிய பாசம் பேசி தன்னை நீதிமானு சொல்லி தான் மற்றவர்கள் வெளிப்படுத்துகிறான். ஆனால் வேதத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் விசுவாசியாக இருந்தால் அவன் கண்டிப்பாக தீர்க்க தரிசனம் பேச வேண்டும். இப்போ சிபிஎம்லாம் போயிட்டேன்னு வைங்களா, விசுவாசி எல்லா விசுவாசியும் அன்னி பாசம் பேசுவான், என்ன பிரயோஜனம்? அவன் அவிசுவாசி ஒருத்தன் வந்தானாதான் அவனுக்கு முன்பாக அவனுக்குடைய பாஷையை பேசி அவனுக்கு என்ன ஏதுங்கிற எடுத்து வியாக்கியானம் பண்ணி சொல்லி புரிய வைக்க முடியும். எல்லாரும் விசுவாசிகளாக இருக்காங்க. அப்போ இவங்க மாற்றி மாற்றி அன்னி பாசம் பேசிட்டு இருந்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ விசுவாசி எல்லாம் கூடியிருக்கும்போது அவிசுவாசி ஒருத்தன் வந்தானா, இந்த விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவன் உணர்த்தப்பட்டு அவனுடைய பாவங்களை அறிக்கையிடப்பட்டு அவன் மனம் திரும்புவான். அப்போ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனால் அல்லது மனம் திரும்பினதுனால் பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே, மனம் திரும்பினவங்க எல்லாருமே நீதியின் வசனத்தை பேச வேண்டும், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய மனது பக்குவப்பட்டிருக்க வேண்டும். அது இல்லாமல் போதையில் வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்குறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொன்னால், கர்ப்பவதிகள்னா சபைகளுக்கும் பால் கொடுக்குறவன்னா ஊழியக்காரனுக்கு ஐயோ, எல்லாம் களங்கம் இல்லாத ஞானப்பால் தான் கொடுத்துட்ருக்காங்க. பால் குடிக்கிற வரை குடிச்சு குடிச்சு பார்க்கும், பால் பிடிக்கலன்னு விசுவாசம் என்ன பண்ணுவான், இந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு ஓடிடுவான். வெறுப்பாகும் இல்லை. ஸோ விசுவாசி வந்து பலதரப்பட்ட விசுவாசிகள் இருப்பாங்க, அதிகமாக படித்தவனும் குறைவாக படித்தவனும் உயர்ந்த வேலை செய்கிறவனும் தாழ்ந்த வேலை செய்யணும் எல்லாம் பொதுவாக வந்து இருப்பாங்க. அப்போ அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்தவனுக்கு களங்கம் இல்லாத ஞானப்பால் எப்படியோ வேதத்தை புரட்டி எப்படியோ கொடுத்துடலாம், ஆனால் படித்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாதே. அப்போ படித்தவங்க உட்காந்து உட்காந்து பார்ப்பாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி போட்டு, ஒரு குறிப்பிட்ட நாளாகும் போது நல்ல பிரசங்கம் பண்ணுற இடம் எது, நல்ல தேவனுடைய வசனம் வந்து கிடைக்கிற இடம் எது அப்படின்னு தேடி தேடி பார்த்தா அந்த சபைக்கு ஓடிடுவாங்க. அந்த சபைக்கு கூடி அங்கே நல்ல நல்ல வசனங்கள் தேடி தேடி பார்ப்பாங்க, அங்கேயும் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு ஓடி போயிடுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து தேவனுடைய உண்மையான வசனத்தை தேடி அல்லது நீதியின் வசனத்தை தேடி அவங்க ஓடிட்டே இருக்காங்க, சபை விட்டு சபை மாறிட்டே இருக்காங்க. எங்கே எந்த சபையில் போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம், அந்த நீதியின் வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் வழி காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரன் நீதியின் வசனத்தை பேசினாதான் சபை விசுவாசிகளும் நீதியின் வசனத்தை பேசுவாங்க. ஊழியக்காரன் பலமான ஆகாரத்தை சாப்பிட்டாதான் விசுவாசிகளும் பலமான ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. இப்போ ஊழியக்காரன் பாலை குடித்தானா, இவன் குடித்த பாலை தான் கக்குவான் எங்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக. இயேசு 28:8 வசனம் வாசிப்போம். ஏசாயா 28:8. ஆ போதும், இந்த கலப்படமான ஞான பாடம் குடிச்சிட்டு இவன் அதை தான் வாந்தி எடுப்பான். போஜன பீடம்னா என்ன அர்த்தம்? பிரசங்க மேடைகள். பிரசங்க மேடைகள் எல்லாம் அசுத்தத்தினாலும் வாந்தினாலும் நிறைஞ்சிருக்குது. அவனுடைய சொந்த கதையை, சோக கதையை கக்கறான். அது மைக் செட்டு போற கத்திட்டு
கிடக்கான்.
ஆ ஊர் புழுவது, இவன் வாந்தி எடுக்கிறத ஊர் புழுவது கேட்குற மாமா. இவன் சொந்த கதையை, சோக கதையை பேசுகிறான். போஜன பீடங்கள் எல்லாம், பிரசங்க மேடைகள் எல்லாம் அசுத்தத்தினாலும் வாந்தியினாலும் நிறைஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கிற வசனம் தான், யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு ஞானத்தை உணர்த்துவார். பால் மறந்து வந்துடுறியா, உனக்கு ஞானம் இருக்குது, வா, உனக்கு ஆண்டவர் ஞானத்தை தர்றார். பால் மறக்கலையா, நீ பாலைய குடி, குடித்த பாலை வாந்தி எடு. ஏன்னா ஜீரணம் பண்ண முடியல, ஊழியக்காரன் ஜீரணம் பண்ண முடியாமல் அவன் வந்து அங்கே வாந்தி எடுக்கிறான். அந்த வாந்தி எடுக்கிற ஜனங்க, ஓ, ஞான அர்த்தமுள்ள வசனங்களை பேசுகிறாரு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு போகிறாங்க. அதனால் நாம் நீதியின் வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நீதியின் வசனத்துக்கு மிக அருகாமையிலே நாம் இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு சமீபமாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது நம்முடைய வாய் நீதியின் வசனத்தை பேசும். அப்போ நீதியின் வசனத்தை தேடுவதற்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டாம். நீதியின் வசனம் நம்முடைய இருதயத்துக்கும் வாய்க்கும் சமயமாக இருக்கிறது. என்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை படித்து சிந்தித்து தியானித்து நாம் இருதயத்திலே அவைகளை சிந்திக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.